நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் சிட்டம்பலம் ராகவன்.
வணக்கம். வணக்கம் சஞ்சயன்.
ஆஸ்திரேலியாவிலே COVID-19 தடுப்பூசிகள் அடுத்த மாதம் மக்களுக்கு வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து வருகின்றன என்று கூறுகிறார்கள்.
ஆமாம்.
இதேவேளை நோர்வேயில் அண்மையிலே 23 பேருக்கு தடுப்பூசி கொடுத்ததன் பின்னர் அவர்கள் திடீரென மரணித்து விட்டார்கள் என்று மக்களிடையே பீதி கிளம்பியிருக்கிறது. அது குறித்து வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களூடாக பலரும் பல தகவல்களை பரிமாறி வருகிறார்கள்.
ஆமாம்.
அதில் உண்மை இருக்கிறதா, அதை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா?
அது உண்மையா இல்லையா என்பதை விட நோர்வேயில் கொடுக்கப்பட்ட ஆட்கள் முதியோர் இல்லங்களில் கொடுக்கப்பட்டதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். முதல் நடவடிக்கையாக எல்லா நாட்டிலேயும் 80 வயசுக்கு கூடுதலானவர்களுக்கு கொடுப்பார்கள். நேமாக நாங்கள் 80 வயசு ஆட்களை பார்க்கும் போது அவர்கள் வேறு வேறு வருத்தங்களுடன் இருப்பார்கள். அதாவது அவர்களுடைய இம்யூன் சிஸ்டம் எல்லாம் குறைந்ததாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு கோவிட் வந்தால் அவர்கள் உடனே போய்விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு கோவிட் வேக்சின் கொடுக்காமல் விட்டாலும் அவர்கள் கொஞ்ச காலத்தில் மரணிக்க கூடிய நிலைமையில் இருந்திருப்பார்கள். ஆனபடியால் இது வேக்சினாலை வந்ததா இல்லையா என்பது ஆராய்ச்சி செய்துதான் பார்க்க முடியும். ஆனால் அவர்களுக்கு நடந்தது மற்றவர்களுக்கு நடக்கும் என்பதை நாங்கள் கூற முடியாது. ஏனென்றால் கூடுதலான ஆட்கள் இதை எடுக்க இருப்பவர்கள் அநேகமாக 70 வயசுக்கு குறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இதனால் பலன் பெறுபவர்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் 70 வயசுக்கு கூடினவர்களுக்குத்தான் முதல் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தால் அவர்களை பாதுகாப்பது கஷ்டம். இதை நாங்கள் நார்மலாக ஃப்ளூ சீசனில் நடக்கலே பார்க்கலாம். நார்மல் ஃப்ளூவிலேயே முதியவர்கள் இறப்பதுண்டு. ஆனபடியால் இதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் வரையும் இதை பற்றி நாங்கள் நெகட்டிவாக கதைப்பது நன்றாக இருக்காது. ஏனென்றால் அந்த சேம் வேக்சினை எனக்கு தந்தார்கள் என்றால் நான் இன்றைக்கும் எடுப்பதற்கு தயாராக உள்ளேன். ஏனென்றால் அவ்வளவு தூரம் இந்த வேக்சினில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது.
சரி, நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் முதியோர் இல்லத்தில் இருந்தவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய உடல் நலம் நன்றாக இல்லை, அதனால் தான் அவர்கள் இறப்பதற்கான சாத்தியம் அதிகமாகியது என்று கூறினால், இளவயதில் இருப்பவர்கள் கூட திடகாத்திரம் அற்றவர்கள் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொண்டால் லாபத்து இருக்கிறதா?
இளவயசில் இருப்பவர்கள் திடகாத்திரம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சில சில வியாதிகள் உடன் இருப்பவர்களாக இருப்பார்கள். அல்லது அவர்களுக்கு ஒரு கேன்சரோ அப்படி ஏதும் இருப்பதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கோவிட் வந்தால் அவர்கள் இன்னும் பாரதூரமான விளைவுகள் வரும் அவர்களுக்கு. ஆனபடியால் அவர்களுக்கும் வேக்சினை கொடுக்கத்தான் வேணும். ஆனால் இளமையா இருப்பவர்கள் வேற வியாதிகள் இருந்தாலும் அவர்கள் ஓரளவுக்கு பாதுகாப்பான ஆக்களாகத்தான் இருப்பார்கள். ஆனபடியால் பயப்பட தேவையில்லை.
நோர்வேயில் இருந்த முதியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேக்சின் ஃபைசர் பயோன்டெக் என்று கூறுகிறார்கள். அந்த வேக்சின் பாதுகாப்பானது என்று சொல்ல முடியுமோ?
ஆமாம், அது பாதுகாப்பானது என்றுதான் எல்லா இடமும் அவர்கள் செய்த 3வது ஸ்டேஜ் ட்ரையல்ஸில் இருந்து தெரிய வருகின்றது. அதாவது ஒரு வேக்சினை எடுத்தால் 50 வீதத்துக்கு மேற்பட்ட பாதுகாப்பு கிடைக்கும். 2வது வேக்சின் ஒரு 3 கிழமை 4 கிழமைகளில் எடுக்கும் போது அது 95 வீதமான பாதுகாப்பை தருகின்றதாக அறிகின்றோம். ஆனபடியால் முழுமையாக எடுக்கும் போது அது எவ்வளவோ பாதுகாப்பாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் TGA என்று சொல்லுவது தெரப்பியூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அலசி ஆராய்ந்த பிறகுதான் இதை பாஸ் பண்ணுவார்கள். ஆஸ்திரேலியா தான் எப்பவும் மெடிசினில் பார்க்கும் போது கடைசியாக எதையாவது அப்ரூவ் பண்ணுவது உண்டு. ஏனென்றால் மற்ற வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடும் போது ஆஸ்திரேலியா வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் இடம். மற்ற நாடுகளுடன் சேர்ந்து அந்த கூட்டணி நாடுகள் அதாவது சிங்கப்பூர், கனடா, UK, சுவிட்சர்லாந்து, தெரப்பியூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட்டணியாக இருப்பதனால் இன்ஃபர்மேஷன் அதுகளை பகிர்ந்து அதில் எங்களுக்கு சரி என்று தென்படும் போதுதான் அவர்கள் அதை அப்ரூவ் பண்ணுவார்கள். ஆனபடியால் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நாங்கள் இதுக்கு பயப்படவே தேவையில்லை. அவர்கள் அப்ரூவ் பண்ணினார்கள் என்றால் அது ஒரு செயற்திறன் மிக்க பாதுகாப்பான தடுப்பூசியாக இருக்கும்.
நான் கூறிய இந்த ஃபைசர் பயோடெக் தடுப்பூசி -70°C, அதாவது நீர் உறையும் வெப்பநிலையிலும் மிக குறைந்த வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கான வசதிகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது?
அதற்கான வசதிகள் ஏற்படுத்த முடியும் இலகுவாக. ஏனென்றால் நோமலாக லிக்விட் நைட்ரஜன் பாத்திரங்களில் தான் அதை கொண்டு போவார்கள். எல்லா குடும்ப வைத்தியர் நிலையங்களில் வைப்பது கஷ்டமாக இருக்கும், ஏனென்றால் அது இலகுவாக செய்ய முடியாது. ஆனபடியால் நீங்கள் இப்ப கோவிட் டெஸ்டுக்கு ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஒரு சென்டர் மாதிரி வைத்து அந்த சென்டருக்கு ஆக்களை அழைத்து அல்லது ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தில் வைத்து கொடுப்பார்கள் என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அஸ்ட்ராசெனிக்கல் வேக்சின் குடும்ப வைத்தியருக்கு கொடுக்க கூடும், ஏனென்றால் அது வந்து நார்மலாக நாங்கள் புளூ வேக்சின் பாவிப்பது மாதிரி தான் பாவிப்பது. மற்றது இதை ரோல் அவுட் பண்ணும் போது படிப்படியாகத்தான் ரோல் அவுட் பண்ணுவார்கள். அதாவது முதல் குவாரண்டைன் அண்ட் போர்டர் ஏரியால ஒர்க் பண்ணும் மக்களுக்கும் ஃப்ரண்ட் லைன் ஹெல்த் கேர் பீப்புளுக்கும் கொடுக்கும் போது, மற்றது ஏஜ்கேஆர் ஸ்டாஃபுக்கும் ஏஜ்கேஆர் இருப்பவர்களுக்கும் முதியோர்கள் இல்லங்களில் இருப்பவர்களுக்கும் கொடுப்பதற்கு அவர்களுக்கு கொடுப்பதற்கு வசதி இருக்கும். ஏனென்றால் லிக்விட் நைட்ரஜின் மாதிரியான பாத்திரங்களில் அவற்றை கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆனபடியா இது நடைமுறையில் செய்யக்கூடிய விஷயம். ஆனபடியா இதுக்கு ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் COVID-19 தடுப்பூசி பாதுகாப்பானதா, தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது போன்ற கேள்விகளுக்கு மருத்துவர் சிற்றம்பலம் ராகவன் அவர்கள் வழங்கும் பதில்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு தடுப்பூசி தந்து விட்டார்கள் வைப்போம், அதற்கு பின்னர் நான் முகக்கவசம் அணிய வேண்டுமா, 1.5 மீட்டர் இடைவெளியை பேண வேண்டுமா, அப்படியான கோவிட் கட்டுப்பாடுகளை நான் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டுமா, அல்லது தடுப்பூசி கிடைத்து விட்டதே என்பதனால் நான் எந்தவித பயமும் இல்லாமல் 2020 முன்னர் வாழ்ந்தது போல் வாழ முடியுமா?
தடுப்பூசி வந்து இப்போ வேக்சினும் அப்படித்தான், கோவிட் தடுப்பூசியும் அப்படித்தான். என்னவென்றால் தடுப்பூசி எடுத்த பிறகு உங்களுக்கு ஃபுல்லாக கோவிட் வராது என்று இல்லை, ஆனால் கோவிட் வந்தாலும் அது ஒரு கடுமையாக இருக்காது. பாரதூரமான விளைவுகள் இல்லாத அதே நேரத்தில் உங்களுக்கு கோவிட் வராவிட்டாலும் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு கரி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். நீங்கள் ஒரு கரியராக, நீங்கள் ஒரு காவுவாக இருக்கலாம். ஆனபடியால் நீங்கள் தடுப்பூசி எடுத்தாலும் கவசம் போடுவது முக்கியமாக இருக்கும், ஏனென்றால் நீங்கள் உங்களுக்காண்டியும் வாழ வேண்டும், மற்றவர்களுக்காண்டியும் வாழ வேண்டும்.
சரி, மற்றவர்கள் என்று சொன்னீர்கள், உங்களுக்கு தடுப்பூசி முதலே வழங்கி விடுவார்கள் என்று நம்புகிறேன்.
ஆனால் கூடுதலாக ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் கேர் வர்க்கர்ஸ் என்று சொல்லும் போது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணுவவர்களுக்கும், ICU அப்படி பிரிவுகளில் ஒர்க் பண்ணுவவர்களுக்கும், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் ஒர்க் பண்ணுவவர்களுக்கும் தான் முதல் கொடுப்பார்கள். தாதிமேர் அவையில் தான் முன்னுக்கு நின்று எல்லாம் செய்பவர்கள், அவர்களுக்கு முதல் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கம்யூனிட்டியில் இருக்கும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது முன்னுக்கு நிற்கும் மருத்துவர்களான நாங்கள், எங்களுக்கு வரும் என்று நம்புகின்றேன். ஆனால் எப்பவும் நான் ஒரு செல்ஃபிஷாக சொல்லணும் என்றால் எனக்குத்தான் முதல் தர வேண்டும் என்று எனக்கு ஆசைப்படுகின்றேன்.
ஏனப்படி?
ஏனென்றால் எனக்கு இந்த வேக்சினில் நம்பிக்கை இருக்கின்றது. எனக்கு பின் சுதந்திரம் தேவை. அந்த சுதந்திரத்துக்காண்டியாவது நான் இந்த வேக்சினை எடுக்க வேண்டும். நான் தான் முதலாவது ஆளாக முன்னுக்கு நிற்பேன். ஏனென்றால் அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன், வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் அவர்கள் எல்லாம் எடுத்துட்டார்கள். குயின் எலிசபெத் எடுத்து விட்டா, அவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனபடியால் எனக்கு இதுல பயமே இல்லை.
அரசியல் தலைவர்கள் ஏற்கனவே தடுப்பூசி போட்டு விட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டினீர்கள். ஆனால் தற்போது வருகின்ற சில காணொளிகள் இந்தியாவிலே அரசியல் தலைவர்கள் தடுப்பூசி போடுவது போல் நடித்து நிழல் படம் எடுத்து அதனை மக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான பிதலாட்டம் தேவைதானே?
இப்போது அந்த டெக்னாலஜி நல்லாக அட்வான்ஸ் பண்ணி இருக்கும் போது இப்படி படங்கள் வருவது சகஜமாகிவிட்டது. போட்டோ ஷூட் ஆக இருக்கலாம், மக்கள் மாறி செய்யலாம். உண்மையாக இருந்தால் இது ஒரு தேவையில்லாத விளையாட்டு. நானும் பார்த்தேன், ஊசியை குத்தாமலே குத்துற மாதிரி காட்டுகிறார்கள். அது வந்து உண்மையில் நடந்ததா அல்லது தடுப்பூசிக்கு எதிராக இருப்பவர்கள் வேணுமென்று இப்படி காட்டி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நடந்ததா என்பது எனக்கு சொல்ல முடியாது. உண்மையாக நடந்திருந்தால் இதனை நாங்கள் கடுமையாக சொல்ல வேண்டும். இப்படி செய்வது முற்றுக்கு முழு பிழை.
தடுப்பூசிகளிலே பல வகைகள் இருந்தாலும் இரண்டு வகைதான் எமக்கு கிடைக்க போகிறது இல்லையா? ஜெனக்காவுடையதும் மற்றது ஃபைசர்.
மோடர்னா வேக்சின் வர வேண்டும்ன்றது இல்லை. ஏனென்றால் ஃபைசர் வேக்சினும் அஸ்ட்ராசெனிக்கல் வேக்சினும் எஃபெக்டிவ்னஸ் வந்து 95% என்று கூறுகிறார்கள். வித்தியாசம் வித்தியாசமாக கனக வேக்சின் வந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன். ஆனபடியாக நாங்கள் ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ரெண்டு வேக்சினையும் பாவித்தால் சரி. ஒரு வேக்சின் சப்ளை அந்த லொஜிஸ்டிக்ஸ் கூடுதலாக இருப்பதனால் அதே அநேகமாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸே ஹேண்டில் பண்ணி கொள்ளும் என்று நம்புகின்றேன். மற்றது அஸ்ட்ராசெனிக்கல் வேக்சின் தான் ஜெனரல் பிராக்டிஸ்களுக்கும் கெமிஸ்டுக்கும் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.
ஆனால் இந்த தடுப்பூசி எமக்கு கிடைக்கும் என்பது நாம் தெரிவு செய்ய முடியாது இல்லையா?
தெரிவு செய்ய முடியாததான் நினைக்கின்றேன். ஆனால் இரண்டும் ஒன்றுக்கொன்று போட்டியாக 95-92% என்று சொல்லும் போது எது முதல் வருகின்றதோ அதனை எடுப்பதுதான் என்னுடைய ஆலோசனை. ஏனென்றால் இதனை பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் கனகாலத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஏனென்றால் நீங்கள் முதலாவது டோஸ் எடுத்து அதன் பிறகு 3-4 weeks இரண்டாவது டோஸ் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏப்ரல் மாசத்தில் ஃப்ளூ வேக்சின் வரும். ஃப்ளூ வேக்சினையும் இந்த வேக்சினையும் ஒன்றாக போடுவது நல்லா இல்லை. ஏனென்றால் எல்லா வேக்சினும் நன்றாக வேலை செய்யும் போது அதனுடைய ஆன்டிபாடி டெவலப்மெண்ட்ஸ் அந்த ரியாக்ஷன் வரும்போது எப்பவும் உங்களுடைய உடம்பில் அநேகமாக ஒரு தாக்கம் இருக்கும். தாக்கம் என்று சொன்னால் காய்ச்சல் வரக்கூடிய நிலைமை, உடம்பு நோ உள்ள நிலைமையில் வரக்கூடும். அப்போது ஃப்ளூ வேக்சினையும் சேர்த்து போட்டால் அது கூடுதலான விளைவாக ஏற்படும். ஆனபடியால் ஃப்ளூ வேக்சின் எடுப்பதற்கும் ஒரு இடைவெளி தேவை. எது முதல் வருகின்றதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் எடுத்து விட்டீங்கள் என்றால் அதிலிருந்து ஒரு மாசத்தின் பிறகு ஃப்ளூ வேக்சினை எடுக்கலாம்.
ஆக நீங்கள் கூறுவதை பார்த்தால் உடல் வலி அல்லது காய்ச்சல் இருக்கக்கூடும், ஆனால் உயிர் போகின்ற நிலை வராது என்று நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறீர்கள்.
ஆமா, உண்மையில் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வரும்போது நீங்கள் சொன்ன இந்த நிலைமைகள் வரும். ஆனால் அப்படி நிலைமை வராதவர்களுக்கு ஆன்டிபாடி வருவதில்லை என்று இல்லை. அவர்களுக்கும் ஆன்டிபாடி டெவலப் பண்ணும். ஆனால் நார்மலாக ஒரு ஆன்டிபாடி டெவலப் பண்ணிக்கலே ஒரு ரியாக்ஷன் ஒன்று வருவதுண்டு. சில பேர் சொல்லுவார் எனக்கு ஃப்ளூ வேக்சின் வேண்டாம், ஃப்ளூ வேக்சின் எடுத்தால் காய்ச்சல் வருவதுண்டு. அது காய்ச்சல் மாதிரி வருவது ஒரு மைல்டாகத்தான் வரும், இலகுவாகத்தான் வரும், லேசான காய்ச்சலாகத்தான் வரும். அது வந்து மீனிங் உங்களுக்கு நல்ல ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கின்றது.
மிக்க நன்றி வைத்தியர் சிற்றம்பலம் ராகவன். மிக அழகாகவும் ஆழமாகவும் பதில்களை தந்தீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.